السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بدين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய இந்த ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரியின் இஸ்லாமிய கல்வி படிக்கும் மாணவிகளே, தொடக்கத்தில் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே இல்மே நாஃபி பயனுள்ள கல்விக்காகவும் அமல் சாலிஹ் நல்ல அமலுக்காகவும் நல்ல முடிவுக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக துஆ கேட்டவனாக ஆரம்பிக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இந்த கல்லூரியிலே உங்களோடு சில நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அன்பிற்குரிய மாணவ சகோதரிகளே, இன்றைய இந்த அமர்வில் கல்வியின் உயர்வை குறித்தும் கல்வி கற்ற மார்க்க அறிஞர்களின் உயர்வை குறித்தும் கல்வி கற்பதின் ஒழுக்கத்தை குறித்தும் மார்க்க அறிஞர்களோடு தனக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களை பற்றியும் உங்களுக்கு நான் கூற இருக்கிறேன். இந்த இல்முடைய சிறப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் சிறிது நேரம் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்முடைய உயர்வை இந்த இல்மை கற்ற ஆலிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற உயர்வை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இல்முடைய உயர்வை கண்ணியத்தை நாம் புரிய வேண்டும் என்றால் இந்த இல்மை கற்றவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே என்ன கண்ணியம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் போது அந்த கண்ணியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்களிடத்திலே ஒன்றை கேட்கிறேன். அல்லாஹு தாலாவிடத்திலே கிடைக்கக்கூடிய கண்ணியம் உயர்ந்ததா அல்லது மக்களிடத்திலே கிடைக்கக்கூடிய கண்ணியம் உயர்ந்ததா? அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய கண்ணியம்தான் உண்மையானது, உயர்ந்தது. அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தால் உலக மக்கள் யாராலும் அவரை இழிவுபடுத்த முடியாது. அல்லாஹ் ஒருவரை இழிவுபடுத்த நாடினால் உலக மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் அவரை கண்ணியப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும் ஒரு சஹீஹான ஹதீஸ், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீலை அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீலே நான் இந்த அடியானை நேசிக்கிறேன், நீயும் அவரை நேசிப்பீராக என்று. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடியாரை நேசிக்கிறார்கள். பிறகு வானவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வானவர்களே அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கிறான், நானும் இந்த அடியாரை நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று. வானவர்களெல்லாம் அவரை நேசிக்கிறார்கள். பிறகு பூமியிலே அவருக்கு அல்லாஹு தஆலா நேசத்தை தனது அடியார்களின் உள்ளத்திலே எழுதுகிறான். இந்த நபிமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே அல்லாஹ்விடத்திலே நமக்கு கண்ணியம், அந்த கண்ணியம் தான் உண்மையான கண்ணியம், நிரந்தரமான கண்ணியம். அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரத்துல் முஜாதிலாவிலே 11வது வசனத்திலே சொல்வதை பாருங்கள். சூரா அல் முஜாதிலா 11வது வசனம், யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா கீல லகும் தஃபஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஸஹு யஃபஸஹில்லாஹு லகும் வஇதா கீல ன்ஷுது ஃபன்ஷுது யர்ஃபஇல்லாஹு லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நம்பிக்கையாளர்களே, சபையில் விசாலமாக இடம் கொடுத்து அமருங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுத்து விசாலமாக அமருங்கள், வருபவர்களுக்கும் இடம் அளியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான். சபை முடிந்து புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் புறப்படுங்கள், அல்லது போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டால் புறப்படுங்கள். உங்களில் ஈமான் உள்ளவர்களுக்கு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கின்றான், உயர்வை கொடுக்கின்றான். அதுபோன்று இல்மு கொடுக்கப்பட்டவர்களுக்கு வல்லதீன ஊதுல் இல்ம், உங்களுக்கு தெரியும் வல்லதீன மௌசூல் ஊது ஃபஅல் மஜ்ஹூல் அல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்களையும் அல்லாஹ் உயர்த்துகிறான். தரஜாத்தின், பல படித்தரங்களில் பல பதவிகளில் அல்லாஹ் அவர்களை உயர்த்துகிறான் என்று இந்த வசனம் கூறுகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஆலிம்களுக்கு சாதாரண மக்களுக்குள்ள கண்ணியத்தை விட, சாதாரண மூமின்களுக்கு உள்ள கண்ணியத்தை விட பல படித்தரங்களை, பல உயர்வை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் என் அன்பு மாணவிகளே உங்களுக்கு எதை உணர்த்துகிறது? இந்த இல்முடைய சிறப்பை, இந்த இல்முடைய உயர்வை உணர்த்துகிறது. அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உயர்ந்த தரங்கள், உயர்ந்த கண்ணியங்கள் வேண்டுமென்றால், அந்த கண்ணியங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு வேண்டுமென்றால், அந்த நிலையான அல் ஃபிர்தௌஸுல் ஆலாவிலே, அந்த தாரு சலாமிலே உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய இல்மை தேடுங்கள். அந்த இல்மை பெற்றுக்கொண்ட, அதன்படி வழி நடக்கின்ற ஆலிம்களாக, ஆலிமாக்களாக நீங்கள் உருவாகுங்கள் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட ஆலிம்களின் மீது வைத்திருக்கிற நேசத்தை, மதிப்பை, மரியாதையை பாருங்கள். சூரா ஃபாத்திர் 28வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், انما يخشى الله من عباده العلماء ان الله عزيز غفور انما يخشى الله من عباده العلماء ان الله عزيز غفور. அல்லாஹ்வை அவனுடைய அடியார்களில் பயப்படக்கூடியவர்கள், அஞ்சி வாழக்கூடியவர்கள் யாரென்றால் அவர்கள் இல்மு உள்ளவர்கள்தான். அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் என்று குறிப்பிடுகிறான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்மு உள்ளவர்களை புகழ்கிறான். மாணவிகளே, நீங்கள் எந்த இல்மை அடைவதற்காக வந்திருக்கிறீர்களோ, கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்களோ, அந்த இல்மை கற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் நடக்கும்போது அல்லாஹுவால் புகழப்பட்டவர்களாக, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹுவால் நற்சான்று வாழ்த்து சொல்லப்பட்டவர்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்பதை இந்த இடத்திலே உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களது சிந்தனைகளிலே நீங்கள் இதை எழுதி கொள்ளுங்கள். உலக மக்கள் உங்களை புகழவில்லை என்றாலும், உங்களை மதிக்கவில்லை என்றாலும், அல்லது உலக மக்கள் உங்களை ஒரு எந்த ஸ்தானத்திலே அவர்கள் கருதவில்லை என்றாலும், இவர்கள் என்ன கருதுவது? இவர்களும் அழியக்கூடியவர்கள், இவர்கள் போடக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அழியக்கூடியது. அதற்கு ஒன்றுமே ஒரு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு கிடையாது. அல்லாஹு தஆலா உங்கள் மீது அவன் வைத்திருக்கிற அந்த மரியாதையை பாருங்கள். என்னை எனது அடியார்களில் அஞ்சி பயந்து ஷரியத்தின்படி வாழக்கூடியவர்கள் எனது இல்மை, எனது தீனுடைய இல்மை கற்றவர்கள் தான் என்று அல்லாஹ் உங்களுக்கு நற்சான்று வழங்குகிறான். ஒரு முஸ்லிம் பின்னால் இன்ஷால்லா சொல்ல இருக்கின்றோம், ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிமாக வாழ முடியாது எதுவரை அல்லாஹுடைய தீனை அவன் கற்றுக்கொள்ளவில்லையோ. அல்லாஹுடைய சட்டங்களை தெரிய வேண்டும், அவனுடைய விருப்பங்களை அறிய வேண்டும், அவனுடைய வெறுப்புகளை அறிய வேண்டும், விருப்பங்களை அறிந்து அவற்றை செய்ய வேண்டும், வெறுப்புகளை அறிந்து அவற்றை விட்டு விலக வேண்டும், ஹலால் ஹராமை அறிய வேண்டும், ஹலாலை செய்ய வேண்டும், ஹலால் அனுமதிக்கப்பட்டது ஹராமை விட்டு விலக வேண்டும். இதை எதன் மூலமாகத்தான் நாம் அடைய முடியும்? அல்லாஹுடைய இல்மை கொண்டுதான், குர்ஆன் சுன்னாவுடைய இல்மை கொண்டுதான் நாம் அடைய முடியும். அதற்கு பேருதான் அச்சம். அல்லாஹுவை பயப்படுவது, அஞ்சுவது என்றால் என்ன? அல்லாஹுடைய மார்க்கத்தின்படி செயல்படுவது. அல்லாஹுடைய பயம் என்றால் சிலரை நீங்கள் பார்க்கலாம், பயப்படுவது போன்று காட்சி தருவார்கள், ஆனால் அதுவல்ல பயம். ஹலால் ஹராமின்படி வாழ்வது, அல்லாஹ் பார்க்க அனுமதிக்காததை பார்க்காமல் இருப்பது, அல்லாஹ் பேச அனுமதிக்காததை பேசாமல் இருப்பது, அல்லாஹ் சாப்பிட தடுத்தவற்றை சாப்பிடாமல் இருப்பது, எந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்தானோ அங்கே செல்லாமல் இருப்பது, இப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி வாழ்வதுதான் பயம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இந்த உண்மையான பயம் யாரிடத்திலே இருக்கும் என்றால், அல்லாஹுவை உண்மையில் அறிந்து அவனுடைய சட்டங்களை கற்ற இல்மு உள்ள ஆலிம்களிடத்தில் தான் இருக்கும் என்று அல்லாஹ் என் கண்ணியத்திற்குரிய மாணவிகளே உங்களை போற்றி புகழ்ந்து சொல்லுகின்றான். மேலும் பாருங்கள், சூரா லுக்மான் அல்லாஹு தஆலா 12வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِي وَلِوَالِدَيْكَ فَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ. சூரா லுக்மானுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த சூரா, இந்த அத்தியாயத்திற்கு பெயரே லுக்மான் என்று வைக்கப்பட்டது. இவர் லுக்மான் என்பவர் யார்? இவர் ஒரு அரசர் அல்ல, பெரிய செல்வந்தர் அல்ல. இவர் அல்லாஹுடைய தீனை கற்றறிந்த ஒரு மார்க்க மேதை. கேட்கிறீர்களா நான் பேசுவதை? இந்த லுக்மான் என்பவர், இவர் ஒரு நபியும் அல்ல, மாறாக அல்லாஹுடைய தீனை கற்றறிந்து அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய மார்க்கத்தின்படி பேணி வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞர். அல்லாஹ் இவரை நேசித்தான், இவர் அல்லாஹுவை நேசித்தார். அல்லாஹுவிற்கு இவர் கீழ்ப்படிந்து நடந்தார், அல்லாஹ் இவரை நேசித்தான். எனவே அவரை பற்றிய வரலாற்று குறிப்புகளை அல்லாஹு தஆலா அவனுடைய நிரந்தர புத்தகம் அல் குர்ஆனிலே நமக்கு, நபி முஹம்மதுடைய உம்மத்தாகிய நமக்கு பதிவு செய்திருக்கிறான். சகோதரிகளே, லுக்மானுக்கு நாம் கொடுத்தோம், எதை கொடுத்தோம், எதனால் அவருக்கு இந்த கண்ணியத்தை நாம் கொடுத்தோம்? ஆட்சியினாலா, அவருடைய செல்வத்தினாலா, அல்லது அவருடைய அழகினாலா, அல்லது அவருடைய பரம்பரையினாலா? இல்லை, அல் ஹிக்மா, ஞானத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம். வலக்கத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, ஞானத்தை, அறிவை, இல்மை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திலிருந்தும், இந்த அத்தியாயத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்கிறான்? நீங்களும், கவனித்து கேளுங்கள், நீங்களும் என்னுடைய இறை தூதர்கள் கொண்டு வந்த இல்மை, எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுடைய ஆளின் இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் கொண்டு வந்த அந்த வேதங்களை நம்பிக்கை கொண்டு அதை கற்று தேர்ந்து அதன்படி தானும் செயல்பட்டு தனது குடும்பத்தையும் செயல்படுத்தி வழிநடத்தி தனது சமுதாயத்தையும் அவர் தனது சமுதாயத்திற்கும் வழிகாட்டினாரோ, அது போன்று முஹம்மதுடைய உம்மத்தே நீங்களும் அவரை போன்று நடந்து கொண்டால், புரிகிறதா? லுக்மான் என்ற அந்த அறிஞரை குறிப்பிட்டு அல்லாஹ் நமக்கு இதைத்தான் சொல்ல வருகிறான். சகோதரிகளே, இவரை எப்படி நான் நேசித்தேனோ, இவரை எப்படி நான் கண்ணியத்தால் அந்தஸ்தால் உயர்த்தினேனோ, இது போன்றுதான் உங்களையும் நான் உயர்த்துவேன் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறான். ஆட்சி கொடுக்கப்பட்ட மன்னர்கள் எவ்வளவோ பேர் வாழ்ந்திருக்கிறார்கள், செல்வம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எல்லாம் பிரஸ்தாபித்து இங்கே சொல்லவில்லை. ஆம், துல்கர்னேன் என்று ஒருவர் இருந்தார், அவரை அல்லாஹ் பிரஸ்தாபிக்கிறான். அவரையும் அல்லாஹு தஆலா பிரஸ்தாபிப்பதற்கு காரணம் என்ன? அவர் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்ட மூமினாக இருந்தார், அரசராக இருந்தும் அல்லாஹுவிற்கு கீழ்படிந்த ஒரு அபுதாக இருந்தார் என்பதை உணர்த்தும் விதமாக செல்வந்தர்களுக்கு அங்கே அல்லாஹு தஆலா பாடத்தை, மன்னர்களுக்கு பாடத்தை அல்லாஹ் சொல்லி இங்கே சொல்லி காட்டுகின்றான். அது போன்றுதான் இந்த லுக்மானுடைய அத்தியாயத்திலே, இந்த லுக்மானுடைய அத்தியாயத்தின் மூலமாக அல்லாஹ் ஆலிம்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறான். லுக்மானுக்கு நாம் ஏன் கண்ணியத்தை கொடுத்தோம், அவரை இந்த குர்ஆனிலே ஏன் நாம் குறிப்பிடுகிறோம்? ஏறக்குறைய ஒரு நபிமார்களுடைய அறிவுரையை போன்று, இறை தூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூறிய அறிவுரைகளை சொல்வது போன்று, இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனைகளை சொல்லுவது போன்று லுக்மானுடைய அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? அவரிடத்தில் இருந்த இல்ம், அந்த இல்மை கற்று அதன்படி அவர் செயல்பட்ட காரணத்தால் தான். அது போன்றுதான் சகோதரிகளே, நீங்களும் அல்லாஹுடைய இந்த இல்மை கற்றால், அல்லாஹுடைய இந்த தீனை நீங்கள் பயின்று கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் இம்மையிலும் அந்த கண்ணியத்தை கொடுப்பான், மறுமையிலும் அந்த கண்ணியத்தை கொடுப்பான். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள், சூரா சஜிதா 24வது வசனம், வஜஅல்னா மின்ஹும் அய்மத்தை யஹ்தூன பி அம்ரினா, வஜஅல்னா மின்ஹும் அய்மத்தை யஹ்தூன பி அம்ரினா லம்மா ஸபரு வகானு பி ஆயாத்தினா யூகினூன். இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகிற தகுதியை, உங்களுக்கு கிடைக்க போகிற கண்ணியத்தை, உயர்வை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என் சகோதரிகளே, உயர்விலேயே உயர்ந்த உயர்வு என்ன தெரியுமா? இந்த துன்யாவில், இந்த துன்யாவில் இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள், நெஞ்சிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே உண்மையான கண்ணியம், உண்மையான உயர்வு என்னவென்றால், நீங்களும் நேர்வழி பெற்று, நீங்களும் நேர்வழி பெற்று பிறருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய, பிறருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒருவராக நீங்கள் மாறுவது, இதுதான் இந்த உலகத்திலே கண்ணியத்தின் மிக உயர்ந்த ஒரு நிலையாகும். இந்த நிலையை முழுமையாக கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள். ரசூல்மார்கள், நபிமார்கள், இவர்கள் தாங்களும் நேர்வழி பெற்றவர்கள், மக்களையும் முழுமையாக நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய முழு நேர பணி, முழு வாழ்க்கை அனைத்தும், இரவு பகல், தனிமை சபை, இவை அனைத்தும் அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட, அதற்காகவே நேர்ச்சி செய்யப்பட்டது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இறை தூதர்களுடைய. அந்த வாழ்க்கை உலகத்திலே வேறு யாரும் வாழ முடியாது. ஆகவேதான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தகுதியால் உயர்ந்தவர்கள், கண்ணியத்தால் உயர்ந்தவர்கள். ஏன்? தாங்களும் ஹிதாயத்து பெற்றவர்கள், தாங்களும் ஹிதாயத்து பெற்றவர்கள். இரண்டாவது காரணம் என்ன, கவனிக்கிறீர்களா இல்லையா? நபிமார்களுக்கு அந்த உயர்ந்த தகுதி கண்ணியத்திற்கு என்ன, இரண்டு காரணங்களை சொன்னேன் உங்களுக்கு. முதல் காரணம், அவர்களும் நேர்வழி பெற்றவர்கள். இரண்டாவது, பிறரையும் நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காகவே வாழ்ந்தவர்கள். ஆகவே அல்லாஹ்விடத்தில் அந்த உயர்ந்த தகுதியை பெறுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த நபிமார்களுடைய கல்வியை கற்று நேர்வழி அடைந்து மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஆலிம்களுக்கு அல்லாஹ் இந்த கண்ணியத்தை கொடுக்கின்றான். அதைத்தான் சூரத்து சஜிதாவுடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எப்படி குறிப்பிடுகின்றான்? நாம் அந்த இஸ்ரவேலர்களிலே இமாம்களை ஆலிம்களை ஏற்படுத்தினோம், இமாம்களை ஆலிம்களை ஏற்படுத்தினோம். அவர்கள் நம்முடைய கட்டளையின்படி மக்களை வழிநடத்தி சென்றார்கள். லம்மா சபரு, இந்த மார்க்கத்தில் அவர்கள் உறுதியாக இருந்த போது, வக்கானு பி ஆயாத்தினா யூகினூன், நம்முடைய அத்தாட்சிகளை நம்முடைய வசனங்களை நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆலிம்கள் தான் உண்மையில் மார்க்கத்தில் நிலையாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை முழுமையாக உறுதியாக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் உம்மத்திற்கு சமுதாயத்திற்கு வழிகாட்ட முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். சகோதரிகளே, நீங்கள் அத்தகைய ஒரு தகுதியை அடையப் போகிறீர்கள் வெகு சீக்கிரத்திலே இன்ஷா அல்லாஹ். அந்த தகுதிக்காக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் என்ற அச்சமும் பயமும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வும் உங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான். உங்களை இந்த கல்விக்கு அழைத்தது, இந்த கல்வியை ஸ்தாபனத்திலே வைத்திருப்பது, இது அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். மற்ற கல்விகள் இருக்கின்றன, ஆனால் இந்த கல்வி அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். பிரபல்யமான சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தினுடைய ஞானத்தை தருகிறார். சூரத்துல் ஃபுர்கான் உங்களுக்கு தெரியும், அதனுடைய 63வது வசனத்திலிருந்து கடைசி வரை அல்லாஹு தஆலா நல்லவர்களுடைய பல பண்புகளை விவரிக்கிறார். அதிலே கடைசியாக பாருங்கள், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ் சொல்கிறார், யா அல்லாஹ், எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு, தக்குவா உள்ளவர்களுக்கு இமாமாக, வழிகாட்டிகளாக ஆக்கு. என்ன பொருள் இது? உனது கல்வியை கற்று இறையச்சம் உள்ள மக்களை உருவாக்கக்கூடிய நல்ல ஆளுங்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கிக் கொடு என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். அதாவது ஆலிமாக ஆகுவது, மார்க்க இல்மை கற்று வழிகாட்டியாக ஆகுவது, இது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து பெற வேண்டிய பெரிய ஒரு நியமத்தாகும். நீங்கள் ஹிதாயத்திற்கு துவா செய்கிறீர்களா இல்லையா? நீங்கள் ஹிதாயத்திற்காக துவா செய்கிறீர்களா இல்லையா? நீங்க உடனே ஹிதாயத்துன்னு அது யாராவது ஒருத்தருடைய பேரு நினைச்சுக்காதீங்க. எங்கே துவா செய்கிறீர்கள் ஹிதாயத்திற்காக? ஏன்னா சில பேர் ஹிதாயத்தின் கூட பேர் வைக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் கூட ஹிதாயத்துல்லா, ஹிதாயத்து நிசா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. யாரோ அதற்கு ஒரு ஹிதாயத்தை பத்தி சொல்றாரு போல இருக்கு, அவர் எங்கேயே வருவார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஹிதாயத் என்றால் என்ன? நேர்வு. அந்த ஹிதாயத்திற்காக நீங்கள் எங்கே துவா செய்கிறீர்கள்? அப்ப தொழுகையிலே நாம் அல்லாஹு அக்பர் என்று கூறி வஜ்ஜஹது அல்லது தனா அல்லாஹ் அல்லது அல்லாஹு முபாயித் பைனி ஓதியதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அல்லாஹுவிடத்திலே ஹிதாயத்தை கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இப்போது புரிகிறதா? இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துவாவிலே நாம் அல்லாஹுவிடத்திலே நேர் வழியை கேட்கிறோம். இந்த எப்படி ஹிதாயத்துடைய பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோமோ அது போன்று இல்முடைய துவாவையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை ஒரு ஆலிமாக ஆக்கு, உனது மார்க்க இல்மை எனக்கு நீ கொடு என்பதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் என்றால், இந்த இல்முக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற தகுதி, தரஜா, கண்ணியம், உயர்வு என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இன்னொரு துவா இருக்கிறது குர்ஆனிலே, சூரா தாஹாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இல்மை நீங்கள் என்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று. அதுவும் கொஞ்சம் அல்ல, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 கிலோ இல்மு கிடைச்சா கூட வாங்கிக்க வேண்டியது, 10 கிலோ கண்ணு கணக்கில் கணக்கே இல்லாமல் இல்மை எனக்கு அதிகரித்து கொடுத்து கொண்டே இரு என்று ஒரு துவா இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? ரப்பி ஜிதுனி இல்மா. அரபியை நல்ல உச்சரிப்போட சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். ரப்பி ஜிதுனி இல்மா, ரப்பி ஜிதுனி இல்மா. என் இறைவா, எனக்கு இல்மையை அதிகப்படுத்திக் கொடு, எனக்கு இல்மையை அதிகப்படுத்திக் கொடு. சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் 59வது வசனத்திலே, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்விற்கு கீழ்படிந்து நடங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்படிந்து நடங்கள், இன்னும் உங்களில் அம்ர் உடையவர்களுக்கு, உளில் அம்ர் இவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இடத்தில் உளில் அம்ர் என்பது உலுல் ஃபிக்ஹி வல் கைர், கல்வி ஞானம் உள்ளவர்கள், நன்மையை வழிநடத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், உலுல் அம்ர் யார் என்றால் அல் ஃபுகஹா வல் உலமா, மார்க்க சட்ட விற்பன்னர்கள், மார்க்க சட்டத்தை கற்றவர்கள், இல்மை கற்றவர்கள் என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். ஒரு முறை அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் திமஷ்க் நகரத்தின் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், அபு தர்தா அவர்களே, இன்னி ஜிர்துக மின் மதீனத்தி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹதீஸின் பலகனி அன்னக துஹத்திஸுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஜிஅது லிஹாஜத்தின் ஐ லிஹாஜத்தின் கைரிஹி. அபு தர்தா அவர்களே, நான் ரசூலுல்லாஹ்வுடைய பட்டணத்திலிருந்து வருகிறேன், எனக்கு ஒரு ஹதீஸ் கிடைத்தது, அந்த ஹதீஸை நீங்கள் சொல்லித் தருகிறீர்கள், அறிவிக்கிறீர்கள் என்று. எனவே உங்களிடத்திலிருந்து அந்த ஹதீஸை நேரடியாக கற்றுக்கொள்வதற்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு வேறு ஒரு தேவைக்காக, வேறு ஒரு நோக்கத்திற்காக, வேறு ஒரு காரணத்திற்காக நான் வரவில்லை என்று அந்த மாணவர் சொல்கிறார். இந்த மனிதர் கல்வியை தேடி புறப்பட்டு வந்தாரே, எந்த ஊரிலிருந்து வந்தார்? ரசூல்லாவுடைய பட்டணங்கிறது எந்த ஊர் அது? இல்லையா, இன்னொரு பதில் வேற அங்கிருந்து வருதே, மக்கான்னு சொல்லி ஒரு பதில் இல்ல. சில பேர் சொன்னாங்களே மக்கான்னு சொல்லி, சொன்னாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த ஊர் மௌலிதுர் ரசூல் மக்கா, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா, மதீனத்துர் ரசூல் என்றால் அது என்ன? அல் மதீனத்துல் முனவ்வரா, யஸ்ரிப் தாபா என்ற அந்த நகரம். அந்த மனிதர் மதீனாவிலிருந்து புறப்பட்டு எங்கே வந்தார்? மக்காவுக்கு வந்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவிலிருந்து அந்த மனிதர் திமஷ்க் நகரத்திற்கு வருகிறார். திமஷ்க், இன்று ஆங்கிலத்தில் அதை டமாஸ்கஸ் என்று சொல்வார்கள், ஷாம் என்ற பழைய பெயர் இப்போது சிரியா என்று சொல்லப்படும். சூரியா என்று அரபியிலும் தமிழிலே ஆங்கிலத்திலே சிரியா என்றும் சொல்லப்படும். சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸ், திமஷ்க் என்று அரபியிலே சொல்லப்படும். அந்த திமஷ்க் நகரத்தின் மஸ்ஜிதிலே எந்த சஹாபி உட்கார்ந்திருக்கிறார்கள்? அபு தர்தா. மாஷா அல்லாஹ். சரி, அபு தர்தா என்ற அந்த நபித்தோழர் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே வந்து ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு வேறு நோக்கம் இல்லை என்று அவர் சொல்கிறார். இந்த இவருடைய ஆர்வத்தையும், ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர்கள் இவர் பயணம் செய்து வந்திருக்கிற இந்த சிரமத்தையும் பார்த்துவிட்டு அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் ஸலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸலக அல்லாஹு பிஹி தரீகன் மின் துருக்கில் ஜன்னா வஇன்னல் மலாயிக்கத லதஃஉ அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்மி وَإِنَّ الْعَالِمَ لَيَسْتَغْفِرُ لَهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ وَالْحِيتَانُ فِي جَوْفِ الْمَاءِ وَإِنَّ فَضْلَ الْعَالِمِ عَلَى الْعَابِدِ كَفَضْلِ الْقَمَرِ لَيْلَةَ الْبَدْرِ عَلَى سَائِرِ الْكَوَاكِبِ وَإِنَّ الْعُلَمَاءَ وَرَثَةُ الْأَنْبِيَاءِ وَإِنَّ الْأَنْبِيَاءَ لَمْ يُورِثُوا دِينَارًا وَلَا دِرْهَمًا وَرَثُوا الْعِلْمَ فَمَنْ أَخَذَهُ أَخَذَ بِحَظٍّ وَافِرٍ. இப்னு மாஜாவிலே பதிவான சஹீஹான ஹதீஸ். அபு தர்தா சொல்லுகின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டேன் தெரியுமா? யார் ஒருவர் இல்மை தேடி ஒரு பாதையிலே சென்றால் சொர்க்க பாதைகளில் ஒரு பாதையில் அல்லாஹ் அவரை செலுத்தி விடுவான். மலக்குகள் தங்களது இறக்கைகளை விரிக்கிறார்கள், வைக்கிறார்கள், இல்மை தேடக்கூடியவருடைய அந்த செயலை அவர்கள் திருப்தி கொண்ட காரணத்தால், மார்க்க இல்மை கற்றுக்கொண்ட அந்த அறிஞருக்காக வானத்தில் உள்ள வானவர்கள் பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு பிரார்த்தனை செய்கிறார்கள், பூமியில் உள்ளவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், தண்ணீரின் ஆழத்திலே உள்ள மீன்கள் பிரார்த்தனை செய்கின்றன. கேக்குறீங்களா? யார் இல்மை தேடி பயணிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்க பாதையில் பயணிக்க வைக்கிறார். முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்ன? வானவர்கள் தங்களது இறக்கைகளை விரிக்கிறார்கள். வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், தண்ணீரில் உள்ள மீன்கள் எல்லாம் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றன. இப்ப ஹதீஸுடைய தொடர் இன்னும் இருக்கிறது. இடையிலே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அதிகமான ஹதீஸ் கிதாபுகளையோ அல்லது வேறு சட்ட கிதாபுகளையோ படிப்பீர்கள். உதாரணத்திற்கு சஹிஹுல் புகாரி என்ற நூல், புகாரி ஷெரீப் என்று சொல்வீர்கள். இந்த புகாரியை எழுதிய இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் அவர்களுடைய பெயரை நீங்கள் கூறும் போது அந்த பெயரோடு சேர்த்து நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வீர்கள். இமாம் முஸ்லிமுடைய பெயரை சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வீர்கள். இமாம் அபு ஹனிஃபாவுடைய பெயரை கேட்கும் போது என்ன சொல்வீர்கள்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபிஈயுடைய பெயரை கேட்கும் போது என்ன சொல்கிறீர்கள்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய பெயரை கேட்கும் போது என்ன சொல்கிறீர்கள்? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாருங்கள், இவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருந்தார்களா, ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக இருந்தார்களா, அல்லது இவர்கள் எல்லாம் மார்க்க இல்மை கற்று போதிக்கக்கூடிய ஆலிம்களாக இருந்தார்களா? எப்படி இருந்தார்கள்? ஆலிம்களாக இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் இறந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டாலும் அவர்களது பெயரை கூறும் போதே மரியாதையோடு, அன்போடு, பாசத்தோடு, கண்ணியத்தோடு அவர்களது பெயரை கூறி அவர்களுக்காக அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். பாருங்கள், ஏன், எதற்காக? இது அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பூமியிலே கொடுத்த அங்கீகாரம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உயர்வு. எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ பெரிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் வாழ்ந்தார்கள். அவர்களது பெயர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவர்களுடைய பெயர்களெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்று இமாம் புகாரியை தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? ஒழுங்கான முஸ்லீம் என்றால் இமாம் புகாரியை தெரியாதவர் இருக்க முடியுமா? நிச்சயம் இருக்க முடியாது. ஏனென்றால் முஸ்லீமாக இருந்தால் ரசூலுல்லாவை தெரிந்தாக வேண்டும். ரசூலுல்லாவுடைய ஹதீஸை தெரிய வேண்டும் என்றால் இமாம் புகாரியை அவர் தெரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு இங்கே குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட கண்ணியத்தை அடைவதற்குத்தான் சகோதரிகளே நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த இல்மை கற்று இதன்படி வழி நடந்து அல்லாஹுவை திருப்திப்படுத்தினால் உங்களுக்காக பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் உலக முடிவு நாள் வரை அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். நீங்கள் ஹதீஸ் நூல்களை படிக்கும் போது, மற்ற ஏனைய சுத்து ஞான நூல்களை படிக்கும் பொழுது, அந்த முஹத்திஸுகளுக்காக, அந்த ஃபக்கீஹுகளுக்காக, அந்த ஹாஃபிழுகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம், அந்த அறிவிப்பாளர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனையிலே நாம் இறந்து விட்டால் இவர்களுடைய வழியிலே நாமும் இந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற நல்ல ஆலிம்களாக, முஹத்திஸுகளாக, முதர்ரிஸுகளாக, முஅல்லிம்களாக மாறினால் பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் செய்கிற பிரார்த்தனை இன்ஷா அல்லாஹ் நமக்கும் கிடைக்கும். அடுத்த ஹதீஸுடைய தொடரை பாருங்கள். சொல்கின்றார்கள், ஒரு ஆலிமுடைய சிறப்பு, சாதாரண ஒரு ஆபிதை பார்க்கிலும் எவ்வளவு உயர்ந்தது என்றால், எப்படி 14ஆம் இரவிலே ஏனைய நட்சத்திரங்களை விட அந்த பூரண பௌர்ணமி சந்திரனுக்கு சிறப்பு இருக்குமோ, உயர்வு இருக்குமோ, அவ்வளவு பெரிய உயர்வு ஆலிமுடைய உயர்வு. ஆலிம்கள் யார் தெரியுமா? அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். ஆலிம்கள் யார்? நீங்கள் எல்லாம் நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆவதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். சொல்கிறார்கள், நபிமார்கள் தங்க நாணயங்களையோ வெள்ளி நாணயங்களையோ விட்டு செல்லவில்லை. அவர்கள் எதை விட்டு சென்றார்கள்? அவர்கள் இல்மை விட்டு சென்றார்கள். யார் அந்த இல்மை பெற்றுக் கொண்டாரோ அவர் பெரிய செல்வத்தை பெற்றுக் கொண்டார். சஹீஹ் இப்னு மாஜாவிலே பதிவான இந்த ஹதீஸ் மார்க்க இல்முடைய சிறப்பை அதை கற்றுக்கொண்ட ஆலிம்களுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகின்றது சகோதரிகளே. மேலும் ஒரு ஹதீஸை பாருங்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வஇன்னமா அன காஸிமுன் வல்லாஹு யுஅதி வலன் தஸால ஹாதிஹில் உம்மத்து காயிமதன் அலா அம்ரில்லாஹ் லா யதுர்ருஹு மன் காலஃபஹும் ஹத்தா யாதி அம்ருல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்கிறான், இந்த தீனிலே விளக்கத்தை கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் பங்கு வைக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் கொடுப்பவன். இந்த உம்மத்து அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றக்கூடியதாக நிலைத்திருக்கும். அவர்களுக்கு யார் மாறு செய்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய அந்த மறுமையின் மீது ஏற்படுகிற நிலை பெறுகின்றவரை. அடுத்து சல்மான் பார்சி ரழியல்லாஹு அன்ஹு என்ற அந்த பிரசித்தி பெற்ற சஹாபியினுடைய ஒரு சொல்லை பாருங்கள். இதுவரை நாம் குர்ஆனுடைய வசனங்களை சொன்னோம், சில ஹதீஸுகளை கூறினோம், பிறகு சஹாபாக்கள் தாபியினுடைய சில கூற்றுகளை கூறிவிட்டு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒழுக்கங்களை பார்ப்போம். சொல்கிறார்கள், இன்னல் இல்ம கல் யனாபியா யக்ஷன் நாஸ் ஃபயக்தலிதுஹு ஹாதா வஹாதா ஃபயன்ஃபஉல்லாஹு பிஹி கைர வாஹிதின் ஃபயன்ஃபஉல்லாஹு பிஹி கைர வாஹிதின். என்ன சொல்கிறார்கள், கல்வி என்பது ஊற்று கண்கள், வற்றாத ஊற்று கண்கள், யார் வேண்டுமானாலும் அதில் அள்ளி அள்ளி அவர் பருகிக் கொள்ளலாம், அதிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டே செல்லலாம், வற்றாத ஒன்று அது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூறி சல்மான் பார்சி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை தொடருவோம். ஒரு விளக்கு, விளக்கு என்றால் விளக்குனா தெரியுமா, லைட்டு. உடனே நீங்க இந்த டியூப் லைட் தான் பாப்பீங்க நீங்க. நான் சொல்ற விளக்கு எதுன்னு சொன்னா இந்த நெருப்புல எரியுது பாருங்க விளக்கு, சரியா, மெழுகுவர்த்தி அல்லது அரிக்கன் விளக்கு, அந்த மாதிரி அந்த திரியில நீங்க விளக்கு பத்த வச்சு எரிக்கிறீங்கல்ல, அந்த விளக்கு நான் சொல்றேன், இந்த விளக்கு சொல்லல. இப்ப ஒரு விளக்கு ஒரு இடத்துல எரிகிறது, இந்த எரியக்கூடிய விளக்கிலிருந்து ஒருத்தர் தனக்கு தேவையான நெருப்பை பற்ற வைத்து சென்றார், சரியா. இன்னொருவர் வருகிறார், அவர் நெருப்பு பற்ற வைத்து செல்கிறார். இன்னொருவர் வருகிறார், அவரும் பற்ற வைத்து செல்கிறார். இப்ப இந்த எரிகிற ஒரு சின்ன மெழுகுவர்த்தியிலிருந்து அல்லது ஒரு விளக்கிலிருந்து ஒரு பத்து பேர் பத்த வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப நெருப்பு எவ்வளவு குறைஞ்சிருக்கு சொல்லுங்க, குறைஞ்சிருக்குமா, குறையா. உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் ஒரே விளக்கிலிருந்து நெருப்பு பத்த வச்சாலும் நெருப்புல ஏதாவது குறையுமா என்றால் குறையாது. இது ஒரு விளக்கு. இப்படித்தான் ஆலிம்களுடைய அந்த ஒரு உதாரணம், அவர்கள் ஒரு விளக்கை போன்று. எனவேதான் நபிமார்களை அல்லாஹ் சொல்லும் போது, ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்லும் போது, ஒளி தரக்கூடிய விளக்காக நபியை நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம். அவர்களுடைய அந்த வெளிச்சத்தை கொண்டு எத்தனை கோடி 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 மக்கள் பயன்பெற்றாலும் அது வெளிச்சம் தந்து கொண்டுதான் இருக்கும், அந்த வெளிச்சத்திலே குறைவு வராது. ஆனால் அதே சமயத்திலே ஒரு கூடையிலே சில்லறை காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள், இவற்றை நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஒருவருக்கு கொடுத்தீர்கள், இருவருக்கு கொடுத்தீர்கள், மூன்று பேருக்கு, நான்கு பேருக்கு, ஐந்து பேருக்கு, பத்து பேருக்கு. இப்போது இந்த கூடை என்னவாகும், என்னவாகும், குறைந்து கொண்டே போகும். இதைத்தான் சொல்கிறார்கள், அல் இல்மு யப்கா வல் மாலு யஃப்னா. இல்மு இருந்து கொண்டே இருக்கும், கல்வியின் இல்மு என்பது இருந்து கொண்டே இருக்கும், செல்வம் பொருள் என்பது அழிந்து கொண்டே போகும் என்பதாக. ஃபயன்ஃபஉல்லாஹு பி கைர வாஹிதின், அல்லாஹ் இந்த இல்மின் மூலமாக பலருக்கு பயன் கொடுத்து கொண்டே இருப்பான். வ இன் ஹிக்மதன் லா யதகல்லமு பிஹா தஜதின் லா ரூஹ ஃபீஹி. உங்களிடத்திலே கல்வி ஞானம் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும், அப்படி இல்லை என்றால் உயிரில்லாத உடலை போன்று. உங்களுக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்தால் அதை மக்களுக்கு பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் செலவழிக்கப்படாத பொக்கிஷத்தை போன்று. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் சல்மான் பார்சி ரழியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு உதாரணம் எப்படி என்றால், முஅல்லிம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய முஅல்லிமுக்கு உதாரணம் எப்படி என்றால், ஒரு மனிதன் பார்த்தான், பாதை இருளாக இருக்கிறது, மக்கள் நடந்து செல்ல வேண்டும், பள்ளம் எது என்று அவர்களுக்கு தெரியாது, மேடு எது என்று தெரியாது, என்ன பாதையிலே கிடக்கிறது என்று தெரியாது. அவர் என்ன செய்கிறார், உடனடியாக ஒரு விளக்கை பற்ற வைத்து அந்த பாதையை வெளிச்சம் நிறைந்த பாதையாக ஆக்கிவிடுகிறார். அப்படி ஆக்கினால் மக்கள் அந்த பாதையிலே எப்படி நிம்மதியாக நடந்து செல்வார்கள்? அந்த உதாரணம் தான், அந்த விளக்கின் உதாரணம் தான் இல்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு. அந்த மார்க்க அறிஞர்களாக ஆகுவதற்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் சகோதரிகளே. அடுத்து சொல்கின்றார்கள் பாருங்கள், ஃபமா வன் கால முஹம்மது இப்னு ஹுசைன். இமாம் ஆஜிரி அவர்கள் இந்த வார்த்தையை பதிவு செய்துவிட்டு சொல்கின்றார்கள், ஃபமா வன்னுக்கும் பி தரீகின் ஃபீஹி ஆஃபாத்துன் கதீரத்துன் ويحتاج الناس الى سلوكه في ليله الظلماء فان لم يكن فيه مصباح والا تحيروا فقيض الله لهم فيه مصابيح تضيء لهم فسلكوه على السلامه والعافيه ثم جاء طبقات من الناس لا بد لهم من السلوك فيه فسلكوا فبينهما هم كذلك اذ طفئت المصابيح فبقوا في الظلمه فما ظنكم بهم هكذا العلماء في الناس لا يعلم كثير من الناس كيف أداء الفرائض وكيف اجتناب المحارم ولا كيف يعبد الله في جميع ما يعبده به إلا ببقاء العلماء فإذا مات العلماء تحير الناس ودرس العلم بموتهم وظهر الجهل فإنا لله وإنا إليه راجعون مصيبة ما أعظمها على المسلمين. இமாம் ஆதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றை அறிவித்து விட்டு சொல்கின்றார்கள். அதாவது எப்படி ஒரு விளக்கு மக்களுக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்குமோ, அந்த வெளிச்சம் இருக்கும் போது மக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பார்கள், நிம்மதியாக நடப்பார்கள். திடீரென்று அந்த விளக்கு அணைந்து விட்டால் மக்கள் திகைப்புற்று விடுவார்கள், தடுமாறி விடுவார்கள், என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியாது. அது போன்றுதான் மார்க்க இல்மை படித்துக் கொண்ட ஆலிங்கள் மக்களுக்கு ஒளி விளக்காக இருந்து கொண்டு ஃபர்லு எது, ஹராம் எது, கடமை எது, உபரியான வணக்கம் எது என்பதை வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து விட்டால் மக்கள் திசை தடுமாறி திக்கற்று இருந்து விடுகிறார்கள். கல்வி அழிந்து விடுகிறது அவர்களுடைய மரணத்தின் காரணமாக, அறியாமை பெருகிவிடுகிறது. ஒரு ஆலிமுடைய மௌத்தை விட இந்த உம்மத்திற்கு பெரிய முசீபத் என்னவாக இருக்க முடியும்? சொல்றது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆலிமுடைய மௌத்தை விட இந்த உம்மத்திற்கு பெரிய முசீபத் எதுவாக இருக்க முடியும்? ஆகவேதான் நம்முடைய சஹாபாக்கள் சொல்வார்கள், அவர்களிலே யாராவது மார்க்க இல்மை கற்றிருந்த மூத்த சஹாபாக்கள் இறந்து விட்டால் சொல்வார்கள், இன்று இந்த தீனிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது, சுல்மத்து ஒரு ஓட்டை விழுந்து விட்டது, வேறு யாரும் அதை அடைப்பதற்கு இல்லை என்று சொல்வார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலைக்கும் பில் இல்மி கபுல அன் யஸ்ஹர், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், தேடி அடைந்து கொள்ளுங்கள், அது செல்வதற்கு முன்னால், அழிந்து விடுவதற்கு முன்னால். ஃபின்ன தஹாபல் இல்மி மௌத்து அஹ்லிஹி, இல்மு அழிந்து விடுவது என்றால் என்ன? அந்த இல்மை கற்றவர்கள் மௌத்தாகி விடுவதுதான் இல்முடைய அழிவாகும். மௌத்துல் ஆலிமி கஸ்ருன் லா யுஜ்பர், ஒரு ஆலிமுடைய மரணம் நிவர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு குறையாகும், நிவர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு குறை ஒரு ஆலிமுடைய மரணம். வஸுல்மத்து லா துஸ்து, அடைக்கப்பட முடியாத ஒரு ஓட்டை அது. பி அபி வ உம்மி அல் உலமா, எனது தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் ஆலிம்களுக்கு. கால அஹ்திபுஹு கிப்லதி இதா லகீதுஹும், நான் அவர்களை சந்தித்தால் அவர்கள் எனக்கு கிப்லாவாக இருக்கிறார்கள், அதாவது அவர்களை அவர்களுக்கு முன்னால் இருந்து அவர்களிடத்திலிருந்து நான் கல்வி பெறுகிறேன். வல்லதி இதாலம் அல்கஹும், நான் அவர்களை சந்திக்கவில்லை என்றால் நான் தவறிவிட்ட பொருள்களை தேடுவது போன்று அவர்களை தேடி அலைவேன். லா ஹைர ஃபின்னாசி இல்லா பிஹிம், மக்களிலே எந்த நன்மையும் இல்லை ஆலிம்கள் இல்லாமல். சகோதரிகளே, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிகிறதா? அலைக்கும் பில் இல்மி கப்ல அன் யஸ்ஹப், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், இல்மை தேடிக்கொள்ளுங்கள், அந்த இல்மு செல்வதற்கு முன்னால், அறிந்து விடுவதற்கு முன்னால். ஃபைன்ன தஹாபல் இல்மி மௌத்து அஹ்லிஹி, இல்மு சென்றுவிடும், இல்மு அறிந்துவிடும் என்றால் என்ன? அந்த இல்மு உடையவர்கள் மௌத்தாகிவிட்டால் அதுதான் இல்முடைய மௌத்து, இல்முடைய அறிவு. மௌத்துல் ஆலிமி நஜ்முன் துமிஸ், ஒரு நட்சத்திரம் ஒளி இழந்து அதனுடைய இடத்தை விட்டு அது பெயர்க்கப்பட்டு விடுகிறது, எப்படி பெயர்க்கப்பட்டு விடுமோ அது போன்றுதான் ஒரு ஆலிமுடைய மௌத்து. ஒரு ஆலிமுடைய மௌத்து ஒரு நட்சத்திரம் ஒளி இழந்து விடுவதை போன்றாகும். மௌத்துல் ஆலிமி கத்ரும் லா இன்ஜுபர், ஒரு ஆலிமுடைய மரணம் நிவர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு குறையாகும். வசுல்மத்துல் லா துஸ்தது, அடைக்கப்பட முடியாத ஒரு ஓட்டையாகும். எனது தாய், எனது பெற்றோரை, எனது தாய் தந்தையை ஆளுங்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன். எவ்வளவு தங்களது ஆசிரியர்களை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் பாருங்கள். மேலும் சொல்கிறார்கள், கிபிலத்தி இதா லகீத்துகும், நான் அவர்களை சந்தித்தால் அவர்களை எனது கிபிலாவாக ஆக்கிக் கொள்வேன். வவாலத்தி இதாலம் அல்கஹும், நான் அவர்களை விட்டு பிரிந்தால் அவர்களை சந்திக்கவில்லை என்றால் நான் தவறிவிட்ட ஒரு பொருளை தேடுவது போன்று அவர்களை தேடுவேன். லா கைர பின்னாசி இல்லா பிஹிம், லா கைர பின்னாசி இல்லா பிஹிம், மக்களில் எந்த நன்மையும் இல்லை ஆலிம்கள் இல்லாமல், மக்களில் எந்த நன்மையும் இல்லை ஆலிம்கள் இல்லாமல். இவ்வளவு உயர்ந்த கண்ணியம் யாருக்கு இருக்கிறது? ஆலிம்களுக்கு இருக்கிறது. அந்த கண்ணியத்தை அடைந்து அந்த உயர்வை அடைவதற்குத்தான் சகோதரிகளை நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். அதற்குரிய ஒரு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் என்று பதிவு செய்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பது அல்இல்ம இன்திஸாஅம் மினன்நாஸ், இல்மை அல்லாஹ் தஆலா மக்களிடமிருந்து அப்படியே பிடுங்கி விட மாட்டார். வலாகின் யக்பது அல்உலமா பிஇல்மிஹிம், ஆலிம்களை அவர்களுடைய இல்முகளோடு அல்லாஹ் கைப்பற்றி விடுகிறான், உயிர் வாங்கிக் கொள்கிறான். ஹத்தா இதா லம் யப்க ஆலிமுன், ஒரு ஆலிமும் அங்கே இருக்க மாட்டார். இத்தஹதன்னாசு ரூஸன் ஜுஹாலா, மக்கள் முட்டாள்களை மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அப்போது அந்த ஜாஹில்களிடத்தில் கேட்கப்படும் போது இல்லாமல் மார்க்கத்தை பற்றி ஃபத்வா சொல்லிவிடுவார்கள், தாங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். இந்த ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார்கள், இந்த இல்மை கற்றுக்கொண்டே இருங்கள். சரி, இந்த ஹதீஸ் பலருக்கு சொல்வார்கள், இந்த ஹதீஸை பலர் பேசுவார்கள், உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் கூட இதற்கு முன்பு கூட. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று பலருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் கேட்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக கேட்கிறேன் நினைச்சுக்காதீங்க, உங்கள்ட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது கரெக்டா யார் சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி ஒரு புக் அன்பளிப்பு இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ், சரி இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறாங்க சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பரவாயில்ல, கேட்ட பேரு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இல்மை அல்லாஹ் ஒரேடியாக மக்களிடமிருந்து பிடுங்கி விட மாட்டான், ஆலிம்களை அவர்களுடைய இல்மோடு அல்லாஹ் எடுத்து விடுவான். அப்போது ஆலிம் இருக்க மாட்டார்கள், மக்கள் முட்டாள்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிற இந்த ஹதீஸில் இருந்து நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இந்த ஹதீஸ் எதை நமக்கு சொல்கிறது, உங்களுக்கு என்ன அந்த ஹதீஸ்ல இருந்து புரியுது? நிறைய தடவை கேட்டிருக்கலாம் சரி, ஏன்னா இந்த ஹதீஸ் பெரும்பாலும் சொல்ற ஹதீஸ் தான். ஹதீஸ் திரும்ப சொல்லட்டுமா? அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மக்களிடமிருந்து இல்மை ஒரே நேரத்தில் முற்றிலுமாக பிடுங்கி விட மாட்டான். எனினும் இல்மு உள்ளவர்களை அவர்களுடைய இல்மோடு அல்லாஹ் உயிர் கைப்பற்றிக் கொள்வான். அப்போது ஒரு ஆலிமும் மிச்சம் இருக்காத போது மக்கள் முட்டாள்களான தலைவர்களை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வார்கள். அந்த தலைவர்களிடம் கேள்வி கேட்கப்படும் போது அவர்கள் இல்ம் இல்லாமல் ஃபத்வா கொடுத்து தாங்களும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்து விடுவார்கள். ஆனால் ஒருத்தங்க சொல்லும் போது மற்றவங்க பேசாம ஆயிடணும். உங்களுக்குள்ள நீங்க முடிவு செஞ்சு ஒருத்தங்க கையை தூக்கி சொல்ல போறாங்களா, மற்றவங்க பேசாம இருந்துடணும். சரி, கவனிங்க, நானே சொல்லி என் மாணவிகளே, இந்த ஹதீஸ் நீங்கள் இதை சரியாக கேட்டிருந்தாலோ கவனித்திருந்தாலோ இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை புரிந்திருக்கலாம். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் ஆலிம்களை தேடி செல்லுங்கள், அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் அவர்களிடமிருந்து நீங்கள் இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஆலிம்களை தேடி சென்று அவர்கள் என்ன கல்விகளை எல்லாம் கற்று வைத்திருந்தார்களோ, என்ன கல்விகளை எல்லாம் தேடி வைத்திருந்தார்களோ, குர்ஆன் சுன்னாவை எப்படி அழகிய முறையில் புரிந்து வைத்திருந்தார்களோ, அவர்கள் இறந்து விடுவதற்கு முன்னால் அவசர அவசரமாக இரவு பகலாக அவர்களிடத்தில் பணிவிடை செய்து அவர்களோடு வாழ்ந்து அவர்களோடு பழகி அவர்களோடு இருந்து அவர்கள் இறப்பதற்கு முன்னால் அவர்களுடைய அவர்களிடத்தில் இருக்கின்ற இல்முகளை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் அவர்கள் இறந்ததற்கு பிறகு உங்களிலிருந்து ஒரு ஆலிம் அவருக்கு பிரதிநிதியாக இருந்து உங்களை வழி நடத்துவார். அப்படி இல்லாமல் ஆலிம்களை நீங்கள் புறக்கணித்து விட்டால், அவர்களிடத்திலிருந்து கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்களை நீங்கள் அலட்சியம் செய்துவிட்டால், அடுத்து அவர்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை வழிநடத்தக்கூடிய மக்கள் கல்விமான்களாக இருக்க மாட்டார்கள், கல்வி இல்லாத ஜாஹில்களாக ஆகி உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று இந்த ஹதீஸ். நாம் இல்மை தேடுவதையும் ஆலிம்களை தேடி சென்று அவர்களிடத்திலே கல்வியை பெற்றுக் கொள்வதையும் நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. புரியுதுங்களா? அடுத்து நம்மிடத்தில் இருக்கின்ற பாடம் என்னவென்றால், மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவ மாணவியர்களின் பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கல்வி கற்கக்கூடிய மாணவர் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்னவென்றால், அல்லாஹு தஆலா அவனை வணங்க வேண்டும் என்று என் மீது விதித்திருக்கிறான், அல்லாஹுவை வணங்குவதை என் மீது கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹுவை உண்மையில் அவன் விரும்பிய விதத்தில் வணங்க வேண்டும் என்றால் அந்த இபாதத் இல்மோடு இருக்க வேண்டும். எனவே இல்மை கற்றுக்கொள்வது ஃபர்ஸ் என்பதை மாணவிகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், அல்லாஹுவை வணங்குவது ஃபர்ஸ். அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்றால் அதற்கு இல்மு இருக்க வேண்டும். எனவே இல்மை தேடி கற்றுக்கொள்வது ஃபர்ளாக இருக்கிறது. அந்த ஃபர்ளை நிறைவேற்றுவதற்குத்தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்ற தெளிவு ஞானம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். நான் ஒரு ஃபர்ளான கடமையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறேன், ஏதோ விளையாடுவதற்காக நேரங்களை கழிப்பதற்காக வீட்டிலே நம்மை அனுப்பி வைத்து விட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஆலிமாவாக நல்ல ஒரு தாயியாவாக உருவாக முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முஃமின் அவனிடத்தில் அறியாமை இருக்கக்கூடாது. அந்த அறியாமையை நீக்குவதற்குத்தான் நான் கல்வி கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இல்மை கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? என்னை விட்டு நான் அறியாமையை நீக்குவதற்காக ஜஹிலை அந்த ஜஹாலத்தை நீக்குவதற்காக நான் இல்மை படிக்கிறேன். அல்லாஹுவை அவன் கட்டளையிட்ட விதத்தில் வணங்குவதற்காக வலியாபுதல்லாக கமா அமரஹு லைஸ கமா தஹ்வா நஃப்ஸுஹு, தனது மனம் விரும்பிய விதத்தில் வணங்குவதற்கு அல்ல, அல்லாஹ் கட்டளையிட்ட விதத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்காக நான் இந்த கல்வியை தேடி வந்திருக்கிறேன். ஆக இந்த செய்தியின் சுருக்கம் என்னவென்றால், நீங்கள் கல்வியை தேடும்போது முதலில் உங்களுடைய இந்த முயற்சியில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதற்கு இபாதத்திற்காக நான் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்க வேண்டும். அடுத்து லா யரா லி நஃப்ஸிஹி அல் ஃபத்ல ஃபீ ஸஈஹி பல் யரா லில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல அல் ஃபத்ல அலைஹி இஸ் வஃபகஹு லி தலப் இல்மி மா யஅபுதுஹு பிஹி மின் அதா ஃபராயிதுஹி வ இஜ்தினாப் மஹாரிமிஹி. நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு அருள் புரிகிறீர்கள்,
உங்களால் இந்த மார்க்கத்திற்கு நன்மை நடக்கிறது, நாம் இந்த மார்க்க கல்வியை கற்பதால் மார்க்கத்திற்கு நன்மை என்று நீங்கள் மமதை கொண்டு விடக் கூடாது. மாறாக அல்லாஹ் என் மீது அருள் புரிந்தான், அல்லாஹிற்குத்தான் கிருபையும் உபகாரமும் என் மீது, அவன்தான் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு அருள் புரிந்து இந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பினான், அவனை உரிய முறையில் அறிந்து புரிந்து அவன் ஏவிய கட்டளைகளை செய்து அவன் தடுத்த விஷயங்களை விட்டு விலகி இந்த இபாதத்தையும் இந்த தீனையும் முறையாக பேணுவதற்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் அருள் புரிந்தான். இது அல்லாஹுடைய பரிசுத்தமான அருள் என்று நன்மைகளையும் உபகாரங்களையும் அல்லாஹுவிற்கு நீங்கள் உரித்தாக்க வேண்டுமே தவிர நீங்கள் பெருமை கொள்ளக் கூடாது. மாணவிகளே, இந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு உங்களிடத்தில் இருக்கும் போதுதான் இந்த இல்மை நீங்கள் சரியாக அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய ஆசிரியைகளோடு உங்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய உங்களுடைய முஅல்லிம்கள் முஅல்லிமாக்களோடு நீங்கள் எப்படி பழக வேண்டும்? ஏனென்றால் யாரிடத்திலிருந்து கல்வியை நீங்கள் கற்கிறீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களை மரியாதையை பேணவில்லை என்றால் நீங்கள் இல்மை அடைய முடியாது, அடைய முடியாது, அடைய முடியாது. இறை தூதர்கள் ஆசிரியர்களாக அனுப்பப்பட்டார்கள். அந்த ஆசிரியர்களை நம்பி அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டவர்களைத்தான் அந்த இறை தூதர்களுடைய தோழர்கள் என்று நாம் அறிகிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியராக நபியாக அனுப்பப்பட்ட போது ஒரு கூட்டம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள், அவர்களிடத்தில் மரியாதையாக நடக்கவில்லை. அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி அடையாளம் காட்டுகிறான், எப்படி அடையாளம் காட்டுகிறான், முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காட்டுகிறான். முனாஃபிக்குகள் என்பவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்தவர்கள், அவர்களிடத்தில் மரியாதையாக நடக்காதவர்களை முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு முக்கியமான அத்தியாயம் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான இறை தூதருடைய நிகழ்வை சொல்கிறான். அந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நாம் ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறார்கள். அந்த அத்தியாயம் என்ன அத்தியாயம்? சூரத்துல் கஹ்ஃப். காஃப் இல்ல, சூரத்துல் கஹ்ஃப். காஃப் என்றால் அது வேற அத்தியாயம், சூரத்துல் கஹ்ஃப். அந்த அத்தியாயத்திலே மாணவர் எப்படி இருக்க வேண்டும் ஆசிரியரிடத்திலே என்பதற்காகவே ஒரு பெரிய இறை தூதர், உலுல் அஸ்முடைய இறை தூதரை மாணவராக ஆக்கி, யாரை மாணவராக்குகிறான்? உலுல் அஸ்ம், அதாவது ரசூல்மார்கள் நபிமார்கள் இல்லையே ஐந்து பேர்கள் தான் மிக 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 உயர்ந்தவர்கள். அவர்களிலே முதலாமவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இதிலே மூசா நபியை அல்லாஹ் மாணவராக ஆக்கி, அதுவும் யாருக்கு மாணவராக ஆக்குகிறான்? அவரை விட உயர்ந்த ஒருவருக்கு அல்ல, அவரை விட தரஜாவிலே கம்மியான ஒருவருக்கு மாணவராக ஆக்கி, ஒரு மாணவர் ஆசிரியரிடத்திலே கல்வி படிக்கும் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு ஒரு வரலாறாக, ஒரு பாடமாக, படிப்பினையாக காண்பித்து தருகிறான். இப்போது நாம் அந்த வரலாறை பற்றி விரிவாக இங்கே பேச முடியாது, பேசுவதற்குரிய நேரமும் பத்தாது. அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த இடத்திலே நாம் இந்த விஷயங்களை இமாம் ஆஜிரியுடைய கிதாபிலிருந்து உங்களுக்கு சொல்கிறோம். முதலிலே நீங்கள் உங்களது ஆசிரியர்களிடத்திலே பழகும் போதும் பேசும் போதும் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய பழக்கத்தில் மென்மை இருக்க வேண்டும், முரட்டு சுபாவம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்களிடத்தில் கரடு முரடாக தமிழிலே சொல்வது போன்று காட்டான் பேசுவது போன்று, படிக்காத பாம், படிக்காத மக்கள், கல்வி இல்லாதவன் கத்துவது போன்று, ஒரு ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்வது போன்று ஆசிரியர்களிடத்திலே பழகக்கூடாது. எம்ஷி பி ரிஸ்கின் வஹில்மின், ஒரு கண்ணியத்தோடு, ஒரு அடக்கத்தோடு, மென்மையோடு இருக்க வேண்டும். நடையில் கூட மென்மை இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 63வது வசனத்தில் சொல்வதை நான் உங்களுக்கு முந்தைய அமர்வில் குறிப்பிட்டு காட்டினேன். நூலில் இருந்து ஃபஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا மூமின்கள் பூமியில எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலேயே மூமின்களிலேயே உயர்ந்த தகுதி உடையவர்கள் யார்? இல்மு உள்ளவர்கள். அவர்கள் எப்படி நடக்க வேண்டும்? அதைவிட மென்மையாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். وَوَقَارٍ وَأَدَبٍ உங்களது நடையிலேயே கண்ணியம் இருக்க வேண்டும், அதபு இருக்க வேண்டும், ஒரு நிதானம் இருக்க வேண்டும். முக்தசிபின் நன்மையை நாடி உங்களது ஆசிரியரிடத்திலே செல்ல வேண்டும். எதை நாடி செல்ல வேண்டும்? நன்மையை நாடி செல்ல வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த ஆசிரியரிடத்திலே செல்கிறேன், இவரின் மூலமாக எனக்கு நல்ல கல்வியை கொடு என்று பிரார்த்தித்தவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும். சிலரை பார்ப்பீர்கள், ஆசிரியரை பரிகாசம் செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள், அவர்களுக்கு முன்னால் மரியாதையாக உட்கார மாட்டார்கள், கால் நீட்டி உட்கார்ந்திருப்பார்கள், ஆசிரியருக்கு முன்னால் சாய்ந்திருப்பார்கள், அவர்கள் பேசும்போது அதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள், அவர்கள் கேட்கும் போது அந்த கேள்விக்கு அலட்சியமாக பதில் சொல்லுவார்கள். ஆசிரியர் இந்த இவரை பார்ப்பார், ஆனால் இவரோ வேறு யாரையோ பார்த்து கொண்டிருப்பார். இவையெல்லாம் கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவனிடத்திலே இருக்கக்கூடாது. அப்படி இவை இருந்தால் அவன் மாணவன் அல்ல. எவன் மாணவனாகவே ஆகவில்லையோ அவன் ஆலிமாகவே ஆக முடியாது. புரிகிறதா இல்லையா? ஆலிமாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் முதலிலே மாணவியாக தில்மீதாக ஆக வேண்டும். தில்மீதாக ஆக வேண்டும் என்றால் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். இந்த பண்புகள் இல்லை என்றால் நீங்கள் தில்மீதில்லை. தில்மீதாகவே ஆகவில்லை என்றால் நீங்கள் ஆலிமாகவே ஆக முடியாது. நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா, மார்க்க இல்மை படிக்கக்கூடியவர்களா என்றால் நீங்கள் சில நேரத்திலே தனிமையிலே இருந்து குர்ஆனை ஓத வேண்டும் மரியாதையாக, அடக்கத்தோடு, பண்போடு, பணிவோடு. வசாரத்தன் கொஞ்ச நேரம் இரவிலும், சூரியன் மறைவதற்கு முன்பும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும். ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலுஇ ஷம்ஸ் வ கப்ல குரூபிஹா வ மின் ஆனாஇ லைல் ஃபஸப்ஹுஹு வ அத்ராஃபன் நஹாரி லஅல்லக தர்தா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹன் நபி இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைகல் குர்ஆன தன்ஸீலா فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا واذكر اسم ربك بكرة وأصيلا ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا. நீங்கள் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு மாணவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். நாங்கள் ஓதுகின்ற காலத்திலே காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக அரை மணி நேரம் குர்ஆன் ஓதியாக வேண்டும். குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஓதியாக வேண்டும். எனக்கு தெரியும் மாணவிகளே, இந்த அரை மணி நேரத்தை உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்கள் ஓதுகிறோம் என்று பயத்தோடு யாரெல்லாம் ஓதினார்களோ இன்று அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு செழிப்பாக இருக்கிறது, அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். பார்த்தோம், ஆசிரியர் பார்க்கும் போது ஓதுவதை போன்று பாசாங்கு செய்வார்கள். ஆசிரியர் சென்றதற்கு பிறகு அந்த குர்ஆனை மூடி வைத்து விட்டு தூங்குவார்கள், அலட்சியம் செய்வார்கள். இன்று அவர்கள் கல்வியிலிருந்து எதையும் அடையாமல் ஒரு ஜாகிலாகவே வாழ்வதை பார்க்கிறோம். மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓத வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. அந்த நேரத்திலே குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹ் யார் சரியாக ஓதினார்களோ அவர்கள் அந்த இல்மை அடைய பெற்றார்கள். இது ஒரு உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்மை படிக்கின்ற நீங்கள், ஆசிரியரிடத்திலே கல்வி படிக்கின்ற நீங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களிடத்திலே இல்மு உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்கள் புரிய வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். தன்னுடைய செவியால், தன்னுடைய பார்வையால், தன்னுடைய நாவால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு, ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு, நஃப்சுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி படிக்கக்கூடிய காலத்திலே யாரிடத்திலாவது பழக வேண்டும் என்றால் யாரிடத்தில் பழகுவதால் நமக்கு கல்வி அதிகரிக்குமோ அத்தகைய மக்களைத்தான் நீங்கள் உங்களுக்கு தோழிகளாக உங்களோடு பழகுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை அடிப்படையாக வைக்காமல் காசுக்காகவோ அல்லது வேறு ஒரு காரணத்திற்காகவோ நீங்கள் பழக்கம் வைக்கக்கூடாது. இதை கவனித்து கேளுங்கள். நீங்கள் பல இடங்களிலிருந்து இங்கே வந்திருப்பீர்கள், பல ஊர்களிலிருந்து வந்திருப்பீர்கள். இங்கே ஒருவர் ஒருவர் தோழியாக நட்பு வைத்துக் கொண்டு நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி பருவத்தை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் யாரிடத்திலே பழக வேண்டும், யாரிடத்திலே நட்பு வைக்க வேண்டும் என்றால், யாரிடத்திலே பழகுவதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களிடத்தில் தான் நீங்கள் பழக வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர்கள் மூன்று வகையினரில் ஒரு வகையாக இருப்பார்கள். ஒரு வகை யார், அவர் உங்களை விட அதிகம் தெரிந்திருப்பார். அப்படி தெரிந்திருந்தால் அவரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும், அல்லது உங்களை போன்றே சம அளவு அவரும் கல்வி கற்றிருப்பார். அப்படி என்றால் நீங்கள் கற்ற கல்வியை மறக்காமல் இருப்பதற்கு அவரோடு சேர்ந்து கல்வியை பரிமாறிக்கொள்ள வேண்டும். முதாக்கரா என்று சொல்வார்கள். கற்ற கல்வியை ஒருவர் கூற அடுத்தவர் கேட்க, அடுத்தவர் கூற இவர் கேட்க பரிசீலனை செய்து கொள்வது. மூன்றாமவர் தன்னை விட கல்வியில் குறைந்தவராக இருக்கலாம், அவருக்கு தான் கற்ற கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மூன்று அடிப்படையில் தான் உங்களுடைய பழக்கம் இருக்க வேண்டுமே தவிர, பொழுதுபோக்குவதற்காக, அரட்டை அடிப்பதற்காக, பேசி சிரிப்பதற்காக, ஊர்களை பேசுவதற்காக உங்களுடைய நட்பு பழக்கம் இருக்குமேனால் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நாம் மூன்று நபர்களை சொன்னோம். நீங்கள் பழகக்கூடியவர்கள் மூன்று நபர்கள். ஒருவர் யார், அதிகமானவர். உங்களை விட அதிகமானவரிடத்திலே பழகி அவரிடத்திலிருந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்வது, அதாவது மூத்த மாணவர்கள், உங்களை போன்று சமமானவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கல்வியை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அல்லது உங்களுக்கு கீழே உள்ள மாணவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பழகினால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு மாணவி, ஒரு உண்மையான ஒரு மாணவருடைய பண்பாக இருக்க வேண்டும். எப்போதும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியமில்லாத, உண்மை அல்லாத, நேர்மை அல்லாத, தவறான விஷயத்திலே தான் ஈடுபட்டு விடக் கூடாது என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய விஷயத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஷைத்தான் கெட்டதை தூண்டும் போது அதை நன்மையாக காட்டி நஃப்ஸுக்கு அலங்கரித்து தூண்டி விடுவான். எனவே ஷைத்தானுடைய விஷயத்திலே மிக உஷாராக இருக்க வேண்டும். பலன் தராத இல்மை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடி பலன் தரக்கூடிய இல்மை அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதும் போது அதை புரிய வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். ஹதீஸுகளை படிக்கும் போது, மனப்பாடம் செய்யும் போது அதை விளங்க வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதி இருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, தொண தொண என்று பேசிக்கொண்டே இருப்பது. அந்த பழக்கம் ஒரு கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளிடத்திலே மாணவர்களிடத்திலே இருக்கக்கூடாது. அமைதி இருக்க வேண்டும். அடுத்தவர் நம்மை பார்க்கும் போது இவர் ஏதாவது பேச மாட்டாரா, இவரிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்வோமே என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, அவர்கள் சடைமிதமாக பேசிக் கொண்டிருப்பது கூடாது. தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும். கல்வி அதிகரிக்க அதிகரிக்க இந்த கல்வி தனக்கு எதிரான சான்றாக மறுமையில் ஆகிவிடக் கூடாது என்ற பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த இல்மை கற்க கற்க மறுமையின் பயம் அதிகரிக்க வேண்டும். தனது ஆசிரியர்களுக்கு முன்னால் செல்லும் போது அதவோடு செல்ல வேண்டும், தலை குனிந்து செல்ல வேண்டும், பணிவாக பேச வேண்டும். அவர்களுடைய சப்தத்தை விட தன்னுடைய சத்தத்தை ஒரு காலும் உயர்த்தி விடக் கூடாது. புரிந்து கொள்ளுங்கள் மாணவிகளே, உங்கள் ஆசிரியர்கள் மீது உங்களது சப்தங்களை உயர்த்தி விடக் கூடாது. அவர்களை உங்களுடைய பார்வைகளை கொண்டு நேரடியாக குத்தி, சிலர் பார்ப்பார்கள் அல்லவா இப்படி நேராக குத்தி கோபமாக, இது போன்று அவர்களை பார்த்து விடக் கூடாது. அடக்கத்தோடு கண்ணியத்தோடு அவர்களிடத்திலே பழக வேண்டும். அவர்களிடத்திலே ஏதாவது கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களது தாய் தந்தையிடத்திலே எப்படி மரியாதையாக கேட்பீர்களோ, அல்லது ஒரு அரசனிடத்திலே ஒரு அடிமை எப்படி மரியாதையாக பேசுவானோ, அதைவிட மரியாதையாக பேச வேண்டும். உங்களது ஆசிரியர்களிடத்திலே, உங்களுக்கு கல்வி படித்துக் கொடுக்கக்கூடிய முஅல்லிம் முஅல்லிமாக்கள் இடத்திலே. ஒரு அடிமை தனது எஜமானிடத்தில் எப்படி பேசுவான்? நமக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் நம்முடைய எஜமானர்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மன் அல்லமனி ஹர்ஃபன் ஃபஅன அப்துன் லஹு, யார் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அவருக்கு நான் அடிமையாக ஆகிவிட்டேன். அவர் நாடினால் தனது வேலைகளை என்னை கொண்டு அவர் வாங்கிக் கொள்ளலாம், இல்லை என்றால் என்னை அவர் விற்றுவிடலாம், இல்லை என்றால் அவர் என்னை உரிமையிடலாம் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். ஆகவே அப்படி மரியாதையோடு அவர்களிடத்திலே பழக வேண்டும். அவர்களிடத்திலே நீங்கள் பேசும் போது, அவர்களிடத்திலே நீங்கள் கேட்கும் போது, அல்லாஹுவை வணங்குவதற்கு தூண்டக்கூடிய, இபாதத்தை செய்வதற்கு தூண்டக்கூடிய விஷயங்களை அதிகமாக அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கும் போது, ஆசிரியர் அவர்களே, எனது ஆசிரியை அவர்களே, நீங்கள் உங்களிடத்திலே நான் இதை தேவையோடு கேட்கிறேன், இந்த செய்தி இந்த இல்மு எனக்கு தேவை, இதை கற்றுக் கொடுங்கள் என்ற பணிவோடு அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். அவர்களிடத்திலிருந்து ஒரு கல்வியை நீங்கள் படித்துக் கொண்டால், அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு இந்த கல்வியை கொடுத்தான், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும் என்று அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். உங்களுடைய குறைகள் அல்லது உங்களுடைய ஒழுங்கீனங்கள் அல்லது ஏதாவது தவறுகளின் காரணமாக உங்களது ஆசிரியர்கள் உங்களை கோபித்துக் கொண்டால், அதற்காக ஒரு காலம் உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் கோபிப்பதற்கு அனுமதி கிடையாது. யார் ஆசிரியரை கோபிப்பானோ அவன் கல்வியை அடைய முடியாது, கல்வியின் ஒளியை அடைய முடியாது. ஆசிரியர் தன் மீது கோபப்பட்டார் என்றால், எனது ஆசிரியர் என் மீது ஏன் கோபப்பட்டார், ஏன் வருத்தப்பட்டார் என்று தன்னது குறைகளை ஆராய்ந்து அந்த குறைகளை திருத்திக் கொண்டு அவரிடத்திலே சென்று, ஆசிரியர் அவர்களே, நீங்கள் என் மீது கோபப்பட்டீர்கள், அந்த குறையை நான் புரிந்து கொண்டேன், அதை நான் திருத்திக் கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுவீர்களாக, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். உங்களுடைய தவறுக்குண்டான காரணத்தை கூறி நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று நீங்கள் உங்களுடைய சுய விளக்கத்தை, அந்த ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி, நீங்கள் அவர்கள் மீது பெருமை கொள்ளவில்லை அல்லது அவர்கள் மீது நீங்கள் அகம்பாவம் காட்டவில்லை என்பதை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைத்தால்தான் அவர்கள் உங்களை மனமாற நேசித்து உங்களுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள். அதுபோன்று ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நீங்கள் மென்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களிடத்தில் அடக்கத்தோடு இருந்து அவர்கள் குறித்த எந்த விஷயத்திலும் முரட்டுத்தனத்தை கடைபிடிப்பதோ அல்லது ஒரு விதமான ஒரு கரடு முரடான போக்குகளை கையாளுவதோ, அவர்களை அலட்சியம் செய்து செல்வதோ, அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு சலாம் கூறாமல் புறக்கணித்து செல்வதோ, அவர்கள் ஒரு தேவையை உங்களிடத்திலே சொல்லும் போது அதை நிறைவேற்றாமல் எதிர்த்து செல்லுவதோ, இவையெல்லாம் ஒரு உண்மையான கல்வி தேடக்கூடிய மாணவ மாணவியர்களுக்குள்ள அழகு இல்லை என்பதை புரிய வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்திலே அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே கருத்து வேற்றுமை இருக்குமே ஆனால், ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மாதிரி புரிகிறீர்கள், அவர்கள் ஒரு விதமாக விளக்கி தருகிறார்கள் என்றால், உடனே நீங்கள் உங்களை விட எனக்கு இது நன்றாக தெரியும் என்று உங்களது இல்மை கொண்டு நீங்கள் அவர்களிடத்திலே பெருமை அடிக்க கூடாது. மாறாக நீங்கள் அவர்களிடத்திலே தேவை உள்ளவர்களாக, ஆசிரியர் அவர்களே, காரணம் இப்படி இருக்குமோ, இந்த ஹதீஸை இப்படியும் புரிந்து கொள்ளலாமோ என்றுதான் நீங்கள் அவர்களிடத்திலே பேச வேண்டுமே தவிர, அவர்களை விட உங்களுக்கு அதிகம் தெரியும் என்ற விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. சொல்வது புரிகிறதா? ஒரு சில நேரங்களிலே இப்படியும் நடக்கலாம், நடந்திருக்கலாம். ஆசிரியருடைய புரிதல் குறைவாக இருக்கலாம், சில மாணவர்கள் சில மாணவிகள் சுத்திப்பாக புத்தி கூர்மை நுணுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு ஹதீஸையோ ஒரு ஆயத்தையோ பார்க்கும் பொழுது அல்லது ஒரு நஸ்ஸை பார்க்கும் போது சுறுசுறுப்பாக சுட்டியாக சீக்கிரம் புரிந்து கொள்ளலாம். அப்படி புரியும் போது, என்ன அதிர்த்து, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இப்படி அர்த்தம் கிடையாது இது என்று அவர்களை தரம் தாழ்த்தி மட்டம் தாழ்த்தி பேசிவிடக் கூடாது. மாறாக பணிவோடு அடக்கத்தோடு அவர்களிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலே நீங்கள் பேச வேண்டும். அதுபோன்று உங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர்களிடத்திலே அழகிய முறையிலே கூறி அவர்களிடத்திலே நீங்கள் மஷூராக்கள் ஆலோசனைகள் கேட்க வேண்டும். உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வேறு விதமான தேவைகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களிடத்திலே அழகிய முறையிலே கலந்து பேசி நீங்கள் அவர்களிடத்திலே நல்ல ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நடக்க வேண்டும். அவர்கள் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில எப்படி சஹாபாக்கள் இருப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டால் எல்லோரும் அப்படியே அமைதியாக இருப்பார்கள். அந்த சபையிலே யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பித்தால் மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள். சக மாணவர்களை பற்றி ஆசிரியர் ரசூலுல்லாஹி சக சஹாபாக்களை பற்றி மற்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் குறை சொல்ல மாட்டார்கள். அது போன்றுதான் நீங்களும் இருக்க வேண்டும். உங்களது ஆசிரியர்களிடத்திலே அவரை பற்றி குறை சொல்வது, கோல் சொல்வது, புறம் சொல்வது, அந்த மாணவர் இப்படி இருக்கிறார், இந்த மாணவி இப்படி இருக்கிறார் என்று மற்ற மாணவ மாணவிகளின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. இது ஒரு சுருக்கமான விளக்கங்களை உங்களுக்கு கூறினோம். எந்த அளவு அல்லாஹுவை பயந்து கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியை அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்த ஒரு ஆசிரியை, இவருக்கு மரியாதை செய்து இவரை கண்ணியப்படுத்தி இவரை திருப்திப்படுத்தி இவரிடத்திலிருந்து நான் இல்மை அடைய வேண்டும் என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். இப்படி வந்தால் அடுத்த அடுத்த உள்ள ஒழுக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உறுதி உங்களுக்கு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? ஆசிரியரிடத்திலே பணிவாக நடந்து அவரிடத்திலிருந்து இல்மை நான் படித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இல்மை தேடுவதுடைய ஒழுக்கம் என்ற நிலைப்பாடு உங்களுக்கு புரிய வேண்டும். எப்படி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹிதரை சந்திக்கும் போது ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த மின்ஹு ருஷ்தா, ஹிதரே நீங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட நேர்வழியிலிருந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நான் உங்களை பின்பற்றி வரட்டுமா என்று எவ்வளவு பணிவாக சொல்கிறார்கள் பாருங்கள். அப்போது ஹிதர் சொல்கிறார், நீ சரியா வரமாட்ட, ஒத்து வரமாட்ட என்று சொல்லும் போது இல்லை, நான் பொறுமையாளராக இருப்பேன், உன்னை எதிர்த்து பேச மாட்டேன், நீ சொல்லக்கூடிய கட்டளைகளை தவிர்க்க மாட்டேன், அதை மறுக்க மாட்டேன், உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் நடக்க மாட்டேன் என்று எவ்வளவு பணிவாக அல்லாஹுடைய அல்லாஹுவிடத்திலே பேசிய அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹிதரிடத்திலே சொல்வதை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய மாணவிகளே, இந்த ஒரு சில ஒழுக்கங்களை இந்த குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து வைத்துத்தான் உங்களுக்கு நாம் கூறினோம். இந்த ஒழுக்கங்களோடு நீங்கள் உங்களது ஆசிரியர்களிடத்திலே நடந்து கொண்டு இந்த கல்வி ஸ்தாபனத்தை மதித்து இதை நடத்தக்கூடியவர்களை மதித்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி பயணத்தை தொடர்ந்தால், இந்த கல்வி காலத்தை நீங்கள் கழித்தால் இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நேரு வழி காட்டக்கூடிய, சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய, தௌஹீதை போதிக்கக்கூடிய, அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, சுன்னாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆலிமாக்களாக, முபல்லிகாக்களாக, தாயாக்களாக நீங்கள் உருவாகுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு துணை நிற்பானாக, உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.